நடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடன் செய்வரர் எழுதிருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்கள் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து குழும்பு நீரும் மூழ்க அடியடைந்தான் வன்னடியவர்க்கு அடிமை செய்வான் தொல்லை இரவிச்சோழும் தலை நீக்கி அல்லவருத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாதிரி அளிக்கும் வாத ஊர் என் திருவாச்சகம் என்னும் தேன் அடியார்கள் துளசி நரேசன் புகழ்துணை நாயனார் வந்து ரொம்ப பசினால கொடத்த சாமி தலையில போட்டாரு. சாமி என்ன பண்ணாரு, மண்டையை தேய்ச்சி விட்டுக்கிட்டாரு. தேய்ச்சி விட்டுக்கிட்டு டெய்லி ஒரு காசு கொடுத்துட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து போடாம இருக்கிறதுக்காரு. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுறதுன்னு வச்சுட்டு இருந்தாரு. திருத்துணை நாயனாரு அவர் கண்ண வரலாட்டாட்டாரு. நம்ம வந்து இங்க தில்லையில 63 ஐக்கியம், அது வந்து அந்த ஐக்கியம் இன்னைக்கு சாமி புறப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த வார ஆரம்பத்துல சொல்லணும், முதல் நாள் சொல்லணும், அன்னைக்கு வந்து என்னைக்கு வழிபாடோ அன்னைக்கு சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். அது வந்து அது நமக்கு அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஒரு அதாவது ஒரு 4-5 தடவை சொல்லணும். நம்ம 4-5 தடவை சொல்றதுல ஒரு தடவை குறைஞ்சு போச்சுன்னா அது விட்டுவிடும். அதுக்கப்புறம் வந்து ஒண்ணும் பெரிய செலவு கிடையாது. சிதம்பரத்துலான வந்து நைவேத்தியம் அவங்களே போட்டுக்கிறாங்க. சாமி நைவேத்தியமே நிர்மல் விஷயத்துக்கு கொஞ்சம் சாமான்கள் வாங்கி தரணும். கடைசி வரையும் அங்க இருக்கணும். அது வந்து கை கேட்டிருந்து வாய் கேட்டல சமயத்துல ஆயிடும். அந்த புறப்பாடுற நேரத்துல அந்த சாமி தூக்குற 4 பேர் இருக்க மாட்டாங்க. அங்க மணி அடிச்சு தீபாரதன் ஆயிடும். சாமி அந்த தீபாரதனை பாக்குறதுக்கு போகாது. அதனால வந்து தீவேதத்துல நெருப்பு கட்டிக்கிட்டே இருக்கும். இங்க அடியார் புறப்பாடு ஆய் முடிஞ்சு ஒழுங்கா வர வரைக்கும் இறைவனை வணங்குவது ஈஸி. அடியார்களை வணங்குவது தொண்டுதான் ரொம்ப சிரமம். அது நமக்கு நல்ல புண்ணியம் இருந்தாலும் நடக்காது. இன்னைக்கு ருத்ராபிஷம் வந்துருத்து அதுல பிஸியா இருக்காங்க. அதே குரூப் யார் அடியாருக்கு செய்யறாங்களோ அந்த அவங்களே இப்ப வந்து ஆள் பிடிக்க மாட்டாங்க. அடியாரி மரணம் இருக்கு. அபிஷேகம் பண்ணி அவர் அந்த நேரத்துல புறப்படும் பண்றது. அவங்க ருத்ராபிஷம் ஆகி சாமிக்கு வந்து தீபாரதனை கட்டும் போது பேரம்பலத்தை கூட்டி சாமி எடுத்து விட்டுக்கிடும். அந்த நேரத்துல அந்த கடை இன்னும் நிறைய நேரம் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல சாமி எடுத்துதான் போவாங்க இருக்காது. அதே மாதிரி 2-3 தடவை வந்து பேரம்பல சாவி இல்லைன்னு சொல்லி நின்று போச்சு வழிபாடு. நல்லா வந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு புண்ணியம் இருந்தாதான் பார்வதி பதையே. ஆனா அதை பார்த்துட்டோம்னா அந்த ஆனந்தம் தனி. நாயன்மார் வந்து நிற்கும் போது நடராஜா பார்த்தாச்சுன்னா அந்த ஆனந்தம் தனி. நடராஜா எங்க என்றைக்கோட சந்தோஷம் இருப்போம். திருத்தொண்டர் வந்து நிக்கிறாருன்னா அவருக்கு சந்தோஷம் தனிதான். இருக்கும் போதே உங்களுக்கு மெய் செலுத்தக்கூடிய ஒரு காட்சி பெரியவர்களே. புறமே பொந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பு பெறவே வல்லே நல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சார்ந்தடியார் மற்றொன்றியாதார் சிவவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே என்ற பாடல் பார்க்கிறோம். நானும் பொய்யும் புறம் பொந்தோம். பொய்யும் யானும் என்று தன்னையோட பொய்யை சேர்த்துக் கொள்கிறார். என்ன காரணம்னா பொய்யினால் தான் புறம் போந்தேன் என்பதை சொல்வதற்காக. தன் காலிலே கட்டப்பட்ட ஒரு கல்லை போன்று பொய்யானது தனக்கு இறைவனோடு ஏனைய அடியார்கள் விரைந்து சென்று இறைவனை வல்விரைந்து அடைந்தார்கள். அப்படி பெருமான் பயன்படுத்துகின்ற வார்த்தை வல்விரைந்து அடையவன் இறைவன். அதாவது பெருமான் ஒட்டீராகிலும் ஒட்டுவன் அடியே நின்ற நம்பி அவர் பெருமான் வந்து கோச்சிட்டு போற மாதிரி இருந்தாலும் அவர் அவருடைய தலைமை பிடிச்சுக்கிட்டே போகணும். சில நேரத்துல நம்ம வீட்டுக்காரர் கோச்சிட்டு முன்னாடி வேகமா போவார். அந்த கொண்டாட்டு என்ன பண்ணும், அவருடைய சட்டையை பிடிச்சிட்டே வேகமும் மொழி அதெல்லாம் பாக்குறோம். அதுபோல பெருமானை தொடர்ந்து போக வேண்டும். அவ்வாறு வல்விரைந்து அவனை தொடர்ந்து செல்வாருக்குதான் அவன் எளியவன். நாம மாட்டுக்கு வீட்டுல உட்காந்துருப்போம், சாமி வந்து நமக்கு கூரைய பிடிச்சுக்கிட்டு கொடுக்கறது கொடுக்கும் நினைக்கிறது அது அறிவி என்று பாருங்க. அவ்வாறு பெருமானையுடைய திருவுள்ள குறிப்பிடை அறிந்து பெருமானை தொடர முடியாமைக்கு என்ன காரணம்னா உலகப்பற்று. உலகப்பற்று என்பது நம்முடைய குருநாதர் காட்டுவது என்னன்னா உடம்பின் மீது பற்று. உடம்புதான் உலகத்தோடு நம்மை தொடர்பு. இந்த உடம்பின் மீது நமக்கு பற்று இல்லை என்று சொன்னால் உண்மையாக உலகம் மீது நமக்கு பற்று வராது. உடம்பினை நாம் என்று கருதுனால்தான் ஆக்கையிலும் இடிகிரையே வெய்யென்ற பாவினான் அதுவித வஞ்சையாத அரிய கொம்பில் தேனை உடவன் இச்சித்தது போல் ஆக்கை என்ற இடிகரை நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஆற்றின் கரை இடிந்து கொண்டே இருப்பதைப் போல அந்த சரீரம் அப்படிப்பட்ட சரீரத்தை நான் மெய் சாஸ்வதம் என்று நம்புகின்ற பாவியாகின்ற நான் தான் உண்மையான அடிப்படை பாவம். அந்த பாவினான் இறைவனோடு 2.5 கலக்கின்ற மேலான சுத்த அத்வித இன்பம். அத்வித இன்பத்தை வாஞ்சையாதல் அதை விரும்புதல் என்பது ஒரு முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த உடம்பின் மீது இருக்கின்ற பற்றுதான் பொய். அந்த பொய்யினாலேயே நான் புறம் போந்தேன் என்பதற்காக நானும் பொய்மா சேர்ந்து புறம் போந்தது இவன் சொல்லுவாங்களே இதோ தவளை தவளை கால ஆமா ஒன்றினால் இன்னொன்றைய புரோகிரஸ் தடைப்படும். நம்ம காலில் இன்னொன்னு கட்டி வச்சிருக்கிறதுனால நம்முடைய புரோகிரஸ் தடைப்படுது. நம் காலில் கட்டப்பட்டதை போன்றது. ஆகவே புறமே பொந்தும் பொய்யும் யான் மெய்யன்பு பெறவே வல்லேன். வல்லேன் என்பதை பற்றி அதுக்கு சொன்னேன். வல்லுதல் என்ற தொழிற்பின் அடிப்படையாக பிறந்த வல்லேன் என்ற சொல்லுக்கு முடியவில்லை என்பது பொருள். வன்மை என்ற பண்பு பெயர் அடிப்படையாக பிறந்த வல்லேன் என்ற சொல்லினால் முடியும் என்பது. இங்கு மெய்யன்பு பெறவே வல்லேன். மெய்யன்பு என்னால் பெற முடியும். மெய்யன்பினை பெறாத காரணத்தினாலே அல்லா வண்ணம் பெற்றேன். அதற்கு மாறான மறுதலையான பொய்யன்பினை பெற்றிருக்கின்றேன். பொய் என்பது என்னென்ன? வெண்பு மெய்யன்பு உடையவனை போல வஞ்சித்து ஒழுகுதல் பொய்யன்பு. அன்பில்லாதவனை விட கொடியவன் பொய்யன்பு கொண்டவன். நம்முடைய எதிரியை விட நமக்கு கொடியவன் யாருன்னா, நம்மை காலம் பார்த்து குழி பறிக்கின்ற நண்பன். நண்பனை போல காட்டிக் கொள்வான். நண்பனை போல காட்டிக் கொள்பவன் தான் உண்மையில நமக்கு பகை. நமக்கு வெளிப்படையா நம்ம திட்டிட்டு அலையறான் பகைவன். அவனை பத்தி நமக்கு தெரியும், அவன் இந்த நேரத்துல இப்படி பிஹேவ் பண்ணுவான். அவன்கிட்ட நம்ம போகாம இருக்க நல்லது. என்ன காரணம்? அவன் வெளிப்படையான பகைமை பாராட்டுங்க. ஆனா வெளிப்படையான பகைமை பாராட்டாமல் அன்பு இருப்பதை போல காட்டி ஏமாற்றுவன் தான் கொடியவன். அது போல இறைவனிடத்துல அன்பு இல்லாதவர்களை விட பொய்யன்பு கொண்டவர்கள் தான் மிகவும் துன்பப்படுவார்கள் சொல்றார் நம்ம குருநாதர். அப்படிப்பட்ட பொய்யன்பவருக்கு இல்ல, இருந்தாலும் பொய்யன்பனை பற்றி சொல்கின்றார். அல்லாவண்ணம் பெற்றேன் யான் மெய்யன்பிற்கு மாறான பொய்யன்பு. ஆற்றில் ஒருகால் சேற்றில் ஒருகால் கரவுழு உலகப்பற்றி இருந்து கொண்டே உலகப்பற்றி இல்லாத துறவையை போல நடித்தல் கூடா ஒழுக்கம் கொண்டிருத்தல். இறைவனத்திலே உண்மையான அன்பு இல்லாமல் இறைவனத்தை அன்பு கொண்டவனை போல ஒழுகுதல். முத்தநாதனை போல ஐயலாம் நீரு பூசி வணிகள் முடித்து கட்டி கையில் கடைகிறந்த புத்தக கவலி என்று வைபதி விளக்கே என்ன மனத்தில் கருப்பு வைத்து போய் தவ வேடம் கொண்டான். அதுதான் பொய்யன். அந்த பொய்யன்பனே கொண்டேன் நான் சொல்ற அந்த பொய்யன்பு மெய்யன்புக்கும் பொய்யன்புக்கும் வந்து இங்க இலக்கணம் வகுத்துறாரு இந்த பாட்டுல. மெய்யன்பு என்பது இறைவனை தவிர வேறென்றையும் கருதாது. பொய்யன்பு என்பது இறைவனை கருதுவதை போல காட்டிக்கொள்ளும் இறைவனை கருதாது. இறைவனை கருதுவதை போல காட்டிக்கொண்டு இறைவனை கருதாது. மெய்யன்பு என்பது இறைவனை இறைவனை தவிர வேற எதையும் கருதாது. ஆனா அந்த மெய்யன்பும் உலகம் தன்னை தீண்டக்கூடாது என்பதற்காக உலகத்தினிடத்திலே அன்பு கொண்டதை போல பொய்யாக காட்டும். அதை நம்பியார் ரொம்ப அருமையா சொன்னார். ஒரு இடத்துல பொய்யே குடியோம்பி ஒரு தேவாரத்தை சொல்றாரு. குடும்பத்துல பற்று வைத்தவர்களை போல பொய்யாக காட்டிக் கொள்வார்கள். என்ன காரணம்? இந்த பிசாசுகள்லாம் அதுக்கு தேவையானது அதெல்லாம் நிறைவேற்றணும். இல்லன்னா அது என்ன பண்ணுவோம்? நம்மள கோயிலுக்கு போகவிடாது. ஆகவே அவங்கவங்களுக்கு செய்ய வேண்டியத செஞ்சிடணும். செஞ்சுட்டு நிம்மதியா கோயிலுக்கு வரணும். ஆகவே ஆனால் அதெல்லாம் வந்து அன்பால் செய்வதற்கு பொருள் இல்ல. அதெல்லாம் கடமை என்று செய்துவிட்டு உண்மையான அன்பு யார்ட்ட இருக்கும்? இறைவன்ட்டதான் இருக்கும். அது போல எப்படி போலன்னா, ஒரு தாய் வந்து பத்து பாத்திரம் தச்சிட்டு இருந்தா கூட துணியில தூங்குற குழந்தைகிட்ட தான் மனசு வச்சிருப்பாங்களா? பாத்திரத்தை அவங்க வந்து நல்லா அந்த வலைய போட்டு தேய்ப்பாங்க, அது கண்ணால பார்த்து அழுக்கெடுப்பாங்க, அவ்வளவுதான். மனம் வந்து அதுல ஈடுபடாது. மனம் என்ன பண்ண? குழந்தை முடிச்சுக்கிடுமோ, குழந்தைக்கு பசிக்குமோ, குழந்தை கீழே இறங்கிடுமோ, குழந்தை ஏதாவது சூச்சு பண்ணிருக்குமோ, அப்படி இதே ஞாபகத்தில் இருப்பாங்க அவங்க. அதே போல நாம் எந்த வேலை செய்தாலும் மனமானது இறைவனிடத்திலே இருப்பது மெய்யன்பு. அதே போல உலகத்திலே ஒழுக வேண்டும். அந்த நிலையிலிருந்து இறைவன் தன்னிடத்திலேயே மனம் செயல் இரண்டுமே இருக்க முடியாது. உயர்ந்த நிலைக்கு மாற்றி விடுகின்றான். ப்ரமோஷன், நீ வந்து செயல் அங்கும் மனம் இங்குமா இருந்த, இனிமே உனக்கு நான் ப்ரமோஷன் தரேன். செயலும் மனம் இரண்டுமே என்னிடத்திலே நீ செய்வாயாக என்று புகழ்த்தினாரை போல அவரை போல வழிபடுறது கிடையாதுன்னு சொல்றாரு செக்கலார். முதல் பாட்டிலே சொல்லும் பொழுது அகம்படைமை தொண்டுக்கு அவரே நிகரில்லார்னு சொல்றாரு செக்கலார் வாக்கினால். அதாவது குறுக்கள்லயே அவரை போல குறுக்கு கிடையாது. அகம்படைமை தொண்டு, அந்த தொண்டு செய்வதில் அவருக்கு யாரும் நிகரில்லை. எங்கோமானே நான் விடுவேதில்லை என்று இரவும் பகலும் கொங்கார்பன் மலர் கொண்டு குளிர் மலர் கொண்டு அர்ச்சிப்பார். இரவு பகலாக இறைவனை அர்ச்சித்தார் அவர். அழகான குளிர்ந்த தண்ணீரும் அழகிய மலர்களும் அந்த பெருமானை வந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு சாப்பாடு போடாமல இருந்திருப்பாரு. பெருமானுக்கு நைவேத்தியம் வச்சிருப்பாரு. ஆனா அந்த நைவேத்தியத்தை சாப்பிடாமலே இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் பசியினால மயங்கி விழுந்திருக்கிறான்னு பாரு. அப்படிப்பட்ட தூய அன்பு அந்த உயர்ந்த நிலைக்கு பெருமான் ஏத்துறாரு. எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஐயா இருக்காரு, எலக்ட்ரிசிட்டி இருக்காரு, ஆனா அங்க போய் திருவாசம் படிச்சுட்டு இருக்காரு. ஐயாவே ஒரு லைப்ரரியில இருக்கிற அதே அண்ணாமலை சொல்ல லைப்ரரியில ஐயா போட்டாங்க. ரொம்ப சௌகரியம். அங்க அவர் திருவாசம் படிக்கிறதுக்கே தான் சம்பளம். இங்கேயாவது திருவாசம் படிக்கும் போது சுப்ரியர் வந்தார்னா என்னையா திருவாசம் படிக்கிறேன்னு கேட்பாங்க. அங்க கேக்குறதுக்கே வாய்ப்பு இல்ல. எந்த புத்தகத்தை எடுத்தவரு படிக்கலாம், ரெண்டு புத்தகத்தை படிச்சுக்க வேண்டியதுதான். அது அவருக்கு ப்ரமோஷன் ஆயிடுது. அது போல இறைவன் சமயத்துல நமக்கு வாழ்க்கையை வசதிப்படி அமைத்து கொடுக்கிறான். அதான் அந்த மெய்யன்பு. பொய்யன்பு என்பது என்ன? இறைவனிடத்தில் அன்பு உள்ளதை போல காட்டிக்கொண்டு இறைவனிடத்தில் அன்பு செய்யாத இருப்பது. அடியார்கள் அறவே நின்னை சார்ந்த அடியார். அறவே என்றால் முழுவதும் இருக்கும். அற முழுவதும் அற்றவர்க்கு அற்ற சிவன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயார் அடைகின்ற போது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதான். அற்று அருள் பெற்றார்கள், தங்களை முழுவதுமாக இறைவனுக்கு என்று வகுத்து கொடுத்தவர்கள், ரிசர்வ் செய்தவர். அந்த என்ன சொல்லுவாங்க, ப்ரொவிஷன் சொல்லுவாங்க, 100% ப்ரொவிஷன், தன்னை முழுவதுமே இறைவனுக்கு என்று ப்ரொவிஷன். அப்ப அறவே நின்னை சார்ந்த அடியார் முழுவதுமாக உனக்கு தன்னுடைய தங்களுடைய மனம் முக்கரணங்கள் மனம் மொழி செயல் ஒன்றையும் இறைவனுக்கென்று வகுத்து மற்றொன்று அறியாதார் உடம்புடு புறத்து சொல்கின்றார். அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. உலகில் சாமர்த்தியமே இருக்காது. என்ன கவனிக்கலாம், அதான் அறிமால் கொண்டு சாரும் கரியது பரமா என்று சொல்வார். உலகத்துல அவங்களை ஈஸியா ஏமாத்தலாம். அவங்க ஏற்கனவே உலகில் சதுரம் கொண்டவர்கள் தான். அவங்க பெரிய பதவியில இருந்திருப்பாங்க, நம்ம குருநாதரை போல நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் முழுவதுமாக இறைவனை சார்ந்து வாழ ஆரம்பித்த பிறகு அவர்களை எளிதில் சாத படிக்காதவர்கள் கூட ஏமாற்றி விடுவார் என்று பார்க்கின்றோம். என்ன காரணம்? அவள் சிந்தனை உலகத்துல இல்ல. நாக மகாசயர் என்று ஒரு அடியவர், அவர் வந்து ராமகிருஷ்ணனுடைய சீடர். பெங்கால்ல எல்லாரும் மீன் சாப்பிடுவாங்க. சாப்பிடுறது அவங்களுக்கு குற்றம் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் சமையலுக்கு வீட்டுக்கு மீன் வாங்குறதே கிடையாது போனார், மார்க்கெட் போனார், ஒரு மீனை பார்த்து வாங்கினார். அந்த மீன் வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க அந்த விக்கிறவங்க, சரி கொடுத்துட்டாரு. உண்மையில 5 ரூபாய் தான், 5 ரூபாய் அந்த அம்மா லாபம், 2 ரூபாய்க்கு வித்தாலே 2 ரூபாய் லாபம் இருக்கும். அதுவே அதிகமான பக்கத்துல இருக்கிற பெண் சொன்னா, பாவத்தை செஞ்சுட்டு நீ சிறந்த அடியாருக்கு இதே மாதிரி நீ வித்துட்ட, அதனால உனக்கு பாவம் தான் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த அம்மா மனம் மருந்து. அடுத்த நாள் அவர் மீன் வாங்க வந்த போது 10 ரூபாய் மீன் 5 ரூபாய்க்கு அந்த பாவத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக உண்மையிலேயே ஒரு மீன் 10 ரூபாய் ஆற்று மீன் அது 10 ரூபாய் கடல் மீன் தான் கொஞ்சம் விளக்கி 10 ரூபாய் மீன் 5 ரூபாய் கொடுத்த போறோம் சொன்ன, நேற்றுக்கு ஒரு சின்ன மீனுக்கு நீ வந்து 10 ரூபாய் சொன்ன, ஒரு பெரிய மீனுக்கு 5 ரூபாய் கேக்குற, என்ன ஏமாத்தாத என்ன சொன்னாரு, என்ன ஏமாத்தாத அப்படிதான் அவர் எப்படி குழந்தையா இருக்கணும் என்ன ஏமாற்ற நாம ஏதாவது சொல்லுவோமா, காசு வந்து காசு மறந்து போய் அவன் கேட்கலனா கூட நம்ம குடுக்காம. ஆனா அவர் என்ன சொன்னாரு, ஏமாற்றக்கூடாது, எங்கிட்ட இருந்து வாங்கிக்க வேண்டிய காசை நீ வாங்கிட்டு இருந்தோம். அவ்வாறு இருப்பவர்கள் தான் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பவர்கள் தான் தெய்வ நெருக்கி ஏற்றவர். அதனாலதான் அவர்கள் மற்ற ஒன்று அறியாத உடம்புட புணர்த்தல் பேரு, இறைவனையே சார்ந்திருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க இறைவனையே சார்ந்திருப்பது அவர்களுக்கும் இறைவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இறைவனிடத்திலே ஒரு அடியார் முழு அன்பு வைத்திருப்பது இறைவனுக்கு தெரியும், அந்த அடியாருக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியுமா, இன்னொருத்தருக்கு தெரியாது. மூன்றாம் மனிதர் அவரை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை நம்ம குருநாதர் உடம்புல படுத்தி சொல்கின்றார். உலகத்துல சாமர்த்தியமே இல்லாம பேக்கா இருப்பாங்க அவங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்க. அப்ப அறவே நின்னை சார்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார். அவர்கள் என்ன செய்தார்கள், சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே. சிறவு என்றது சிறப்பு என்ற சொல் தான் சிறவுன்னு, பிறப்பு பிறவி, இறப்பு இரவி, இரவு பிறவு என்று வருது. அதுபோல சிறப்பு சிறந்த சிறப்பு என்ற சொல் திருக்குறள்ல வீடு பற்றி குறிக்கின்றது. சிறப்பெண்ணும் செம்பொருள் காண், சிறப்பு என்பது வீடு பேர், அந்த வீடு பேரு என்பது சிவம் தான், சிவமே செம்பொருள், செம்பொருளே சிறப்பு, சிறப்பே வீடு என்று பார்க்கின்றோம். அந்த சிறவே செய்து என்ன வீடு பெற்று செய்தா, அது ஆகுபயிராக வீடு பெற்றுக்கு உரிய கடன்களை செய்து. ஒருவன் வீடு பெற்றினை எவ்வாறு அடையலாம், சிவனை பூசித்து அடையலாம். வாச மலர்தூபம் பாச வினைபோமே, ஈசன் முதுகுண்டை நேசமாகினீர், வாச மலர்தூபம் பாச வினைபோம். இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனை முப்பொழுதும் பூசித்து ஒருவன் முக்தி நிலையை பெறலாம். சிறவே செய்து என்று சொன்னால், சிறவே என்று சொல்லப்படுகின்ற வீடு பெற்றுக்கு உரிய சரியை கிரிய யோகம் ஆகியவற்றை இறைவனுக்காக செய்து சிறவே செய்து. வழிவந்து, வழிவந்து என்று சொன்னால், அடியார்கள் எந்த வழியிலே வந்திருக்கிறார்களோ அந்த வழியிலே மாறாமல் வந்து பீட் அண்ட் ட்ராக்னு சொல்லுவாங்க, பீட் அண்ட் ட்ராக் தான் இங்க நாம ஒரு புது வழியை தயாரிக்க கூடாது. அந்த அந்த தவறினை செய்தவர்கள் தான் புறமே புறத்தே எல்லாரும் வந்தவர்கள் ஸ்ட்ரீம் லைன்ல வரல. என்ன காரணம்னா, தனக்கென்று ஒரு புது வழியை தயாரித்தார். சம்பந்த பெருமான் கூட தனக்கென்று ஒரு புது வழியை தயாரிக்கல, அவரும் வழி வழி வந்த திருக்கூட்டம் அந்த வழியில தான் வந்திருக்கிறார். தனக்கென்று ஒரு புது வழி கிடையாது என்றைக்குமே, அதெல்லாம் இறைவன் வகுத்த வழிதான் வழி வந்துன்னு சொன்னார். அபிராமி பெற்ற சொல்லும் போது, தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது, துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ. அம்மையே உனக்கு தொண்டு செய்யாமல் நின் பாதத்தை தொழாமல் தங்கள் இட்டபடி நடந்து கொண்டவர்கள் பழங்காலத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். தற்காலத்தில் இருக்கிறார்கள் என்பது பொருள், பழங்காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய ஊப்புக்கு பாத்திரமானவர்கள் இல்ல. வழிவந்த அடியார்கள் தான் இறைவனுடைய ஊப்பிற்கு பாத்திரமானவர்கள். அவ அப்பரிசலியன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோங்கிற. இப்ப ஒரு பள்ளியில ஒருத்த வந்து பரீட்சை பேப்பர் ஆன்சர் எழுதுறான், அதை பார்த்து இன்னொருத்தான் அது காப்பி அடிக்கிறது, அவன் என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஓவியர் தீட்டி இருக்கிறார் ரவிவர்மா, அவரை இன்னைக்கு காணும். அவர் தீட்டிய ஓவியம் எல்லாம் மியூசியத்துல இருக்கு. அந்த ஓவியத்தை பார்த்து அவர் ஒருத்த ஓவியம் எழுதுறான்னு சொன்னா அதை காப்பி அடிக்கிறாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஓவியம் இருக்கு, அந்த ஓவியத்தை பார்த்து இவர் ஓவியம் எழுதுறார் மியூசியத்துல போய் உட்காந்துக்கிட்டு, பாரு அவன் காப்பி அடிக்கிறான், இவன் டிஸ்குவாலிஃபை பண்ணு சொல்லுவோமா. இது காப்பி அடிக்கக்கூடிய சிஸ்டம், இந்த சிஸ்டத்திலேயே காப்பி அடிக்கிறது கரெக்ட். அதுபோல இறைவன் அடியார்களை வந்து காப்பி அடிப்பதுதான் நமக்கு கத்தால் உன்னடியார் பொன்னடித்து நன்னடுவே விடகத்தே பூந்திடுவான் மிகப்பெரிதும் விடுகின்றேன். அடியார்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் இருக்கணும். அடியார்கள் திருநீரும் சாதனமாகின்ற கண்டிகையும் அணிந்தார்கள், அதே போல நாம் இருக்க வேண்டும். அடியார்கள் புரோதாயம் ஆடினார்கள், சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நீராடினார்கள், அவ்வாறு நாம் நீராடி. அடியார்கள் வாயினை கட்டிக்கொண்டு முகையின்னா வந்து அரும்பு, அருண்களை பறித்தார்கள். அன்று மலரக்கூடிய அருண்களை அதை தொட்டு பார்ப்பாங்க. மார்கழி மாச குளிர்ல கூட அந்த அரும்புல ஒரு சூடு இருக்கும், அந்த சூடு அவருக்கு தான் தெரியும் பழைய பழக்கத்தினால. அதை விட சில்லுன்னு இருக்கிற அரும்பு அன்றைக்கு மலராது, அது கல்லு போல இருக்கும். அன்றைக்கு மலரக்கூடிய அரும்பை தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடு இருக்கும், பதம் தெரியும். அதை வந்து பறிப்பார்கள், அதனை இண்டையாக கட்டுவார்கள். பெருமானுடைய சிரசிலே அதை அணிவிக்கும் பொழுது அது மலரும், மலர்வது மட்டும் இல்ல தேனையும் சிந்து. அப்படிதான் முருகநாயனார் தொண்டு செஞ்சிருக்கிறார். அப்படி பெரிய புராணத்தை படிக்கும்பொழுது அடியார்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்க்கணும். அப்ப சிறு தொண்டர் அன்றாடம் ஒரு அடியாரையாவது போய் அழைத்து வந்து, அதாவது வெளியூர்ல இருந்து ஒரு அடியார், கணபதி சரத்துல பெருமானை வணங்குவதற்காக வருகின்ற அடியார். அந்த அடியாரை வந்து, ஐயா நீங்க பெருமானை வணங்கின பிறகு எங்கள் வீட்டிலே சரிது, திருவமுது கொள்ள வேண்டும் என்று அவர் திருவடியில விழுந்து வணங்கி அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கும். அது ஒரு தொண்டு, அன்றாடம் செய்தார் விட்டார். அது போல புதுசா ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவங்க செஞ்சதை செஞ்சதுதான் வழி. அவர்கள் செய்ததை செய்தார், இரவே செய்து வழி வந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே. அடியார்கள் ஒருவரை ஒரு அடியொற்றி வந்து சிறவு என்று சொல்லப்படுகின்ற வீட்டு உரிய சாதனமாகின்ற சரியை கிரியை யோகம் ஆகியவற்றை செய்து இவனாகிய உன்னுடைய திருவடியை செய்தார். நான் என்ன பண்ணேன், நான் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் மெய்யன்மை பெற்றவர்கள், அல்லாவண்ணம் பெற்ற யார் நானும் பொய்யுமா சேர்ந்து புறம் நிற்கின்றாராய். ஆகவே பெருமானே அடுத்த பாடல்ல எனக்கு என்ன வேண்டும், உன் திருவடிக்கு மெய்யன்பு வேண்டும். அந்த மெய்யன்பினை நீயே வைத்துக் கொண்டிருக்கிறாய், அந்த மெய்யன்பினை எனக்கு நீதான் தந்துள்ள வேண்டும். இறைவன் தாராவிடால் அந்த மெய்யன்பினை பெறுவார் யாரும் இல்லை. தாராய் உடையாய் அடியேற்கு உன்றாள் இணையன்பு தேரா உலகம் புக்காரடியார் புறமே கொண்டேன் யான் ஊராமிலை குருட்டு ஆமிலை தாங்கு உன்றாள் இணையன்புக்கு ஆராய் அடி ஆறா அடியேன் அயலே முயல் குண்டழியேனே. ஆறா அடியேன் தான் சரியான படம், ஆராயும் போட்டிருக்காங்க. ஆறா அடியேன் அயலே முயல் குண்டழியேனே தாராய் உடையாய் அடியேற்கு உன்றாள் இணையன்பு. உடையாய் என்று பெருமானை விழிக்கின்றார். உடையாயினா எஜமானன் அர்த்தம். பெருமானே உனக்கு உரிமை பொருள்னா எனக்கு எஜமானன் நீ. ஒரு தலைவன் தன்னுடைய பொருளை காத்துக்கொள்வது அவனுடைய கடமை. நீங்க உங்க வீட்டுக்கு தலைவர், அந்த வீடு உங்களுடையது, அங்க இருக்கிற ஹீரோ கண்டா உங்களுடைய, அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கிறது உங்களுடைய பொருள். அதை நீங்க நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, இடிகிற மாதிரி விடக்கூடாது. ஹீரோ கண்டா துருப்பிடிக்கிற மாதிரி விட, என்ன காரணம், அது உங்க சொத்து, அவங்க அவங்க சொத்து, அவங்க ஜாகிரதா பாக்கணும். மாற்றான் சொத்துனா அது எப்படி வேணா போலான்னு விடலாம், நம்முடைய சொத்து கிட்டு போறதுக்கு விடலாமா? பெருமானே நான் உன்னை சேர்ந்தவன், ஆகவே நான் உன்னுடைய பொருள், உன்னுடைய பொருளையும் நீ காத்துக்கொள்ள வேண்டியதா உடையா என்று பெருமான் அழைக்கின்றார். நான் உன்னை சேர்ந்தவன், நீ எனக்கு தலைவன். தலைவனுக்கு என்ன கடமை, தலைவனுக்கு பொறுப்பு தன்னை சேர்ந்தவர்களை காத்துக்கொள்ளுதல். ஒரு முதலாளி தன் கடையில உழைக்கிற ஒரு தொழிலாளி அவன் வறுமையில வாழ்வதற்கு விடக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அப்பதான் இவன் நல்லா இருக்கும். தாத்தாள் சொல்ற தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ உடையாயவர் கண் கடன் ஆவதுதான் அவர்களுக்கு கடமை, அந்த கடமை தவறக்கூடும். ஆகவே உடையாய் உன் தாள் இணையன்பு தாராய், உன் தா உன் தாள் இணைக்கு அன்பு தாராய். அந்த இக்கு அங்க இல்ல, நான்காம் உருவம் மறைஞ்சிருக்கு. நான்காம் வெற்றுமை தொகை என்று சொல்வார். ஆராய் உடையாய் அடியேற்கு அடியேனாகிய எனக்கு, நான் அடிமை செய்யாவிட்டாலும் உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட காரணத்தினாலே உன்னுடைய அடியவன் நான், உன்னுடைய அடியவனாகின்ற எனக்கு உன் திருவடி இணையிலே, திருவடி இணை என்று சொல்வது வழக்கம் எப்பொழுது. பெருமானுடைய திருவடிகள் இரண்டு, என்னன்னா அது பரம் அபரம் என்ற இரண்டு முத்தி நிலைகளையும் தருகின்ற இரண்டு திருவடிகள். ஊன்றிய திருவடி உலகத்திலே அந்த மலத்தினை போக்கி உலகத்திலே உருவி எங்கும் பறந்திருக்கின்ற திருவடி, உலகத்தை விட்டு அப்பால் இரண்டு திருவடிகள் தான் இறைவனுக்கு சொல்றது. திருவடி என்று ஒன்றாக சொன்னாலும் போதும், இருந்தாலும் அது செயல் இரண்டாக செய்வதனால திருவடி இணை. பின்னால் அந்த திருவடி இணையை பற்றி விளக்கம் வருது. பெருமானே தூக்கிய திருவடி நீ எனக்கு தராவிட்டாலும் ஊன்றிய திருவடி எனக்கு கொடு அப்படின்னு முன்னாடி சொல்றாரு. திருவடி இணைக்கு அன்பு தாராய், ஆராய் உடைய அடியேற்கு உன்றாள் இணை அன்பு, உன்றாள் இணைக்கு அன்பு. உன்னுடைய இரண்டு திருவடிகளுக்கும் அன்பு நான் செய்ய வேண்டும், அந்த அன்பினை நீ தர வேண்டும். நீ தாராவிட்டால் அந்த அன்பினை நான் செய்ய முடியும், அன்பினை முன்பின் அறிந்தவர்கள்தான் செய்ய முடியும். அன்பின் வடிவமாக இருக்கும் இறைவன், அன்பே சிவம். ஆகவே இறைவன் அளித்தால் தான் நாம் அவனிடம் அன்பு செய்ய முடியும். இறைவனுடைய திருவுள்ள குறிப்பின்படிதான் நாம் அவனிடம் அன்பு செய்கின்றோம். இறைவன் நம்மை புறக்கணித்தால் நாம் அவனை மறந்து இருப்போம், அன்பு செய்ய மாட்டோம் என்றெல்லாம் திருமுறைகளிலே கருத்து காணப்படுகிறது. தாராய் உடையாய் அடியேற்கு உன்றாள் நிகழ்வு. இந்த இணை தாள் இணைக்கு அன்பினை பெற்றவர்கள் என்னார்கள், தேரா உலகம் புக்கார் அடியார். உன் திருவடி திருவடி இணைக்கு அன்பு செய்து தொண்டு செய்த அந்த பெருமக்கள் அடியார்கள் எல்லாம் தேரா உலகம், பெயர்தல் இல்லாத, பெயர்தல் என்றால் மீண்டும் வருதல், இருந்து பெயர்தல், அங்கிருந்து நழுவுதல், பெயர்த்தெடுத்தல், நழுவுதல். தேரா உலகம் சென்று விட்டால் அவர்களை மீண்டும் அங்கிருந்து பெயர்க்க முடியாது. அவங்க போய் நல்லா செவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிடுவாங்க. இவ்வுலோகத்துக்கு சென்றவர்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. அதுதான் மீண்டு வாரா நெறி என்று அதனை சொல்வார். மீண்டு வாரா நெறி அருள் புரிவன, மீண்டு வாரா வழி அருள் புரிவன், பாண்டி நாடே பழம்பதியா. மீண்டு வாரா நெறியினை அருள்கின்ற பெருமான் பேரா உலகம் காரடியார். போரா உலகம் என்று ஒரு பாடம் இருக்கின்றது. அதற்கு என்ன பொருள்னா, போரா புகுதல் இல்லாத, அதாவது இறைவனுடைய திருவுள்ளத்தின்படி புகழாமே தவிர நம்முடைய முயற்சினாலே நாம சென்ற அந்த உலகத்திற்குள்ளே வன்முறையினாலே புக முடியாது. அப்படி புகுதற்கு அறிதை அறிய அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இது பேரா உலகம் என்ற பாடம் தான் அதிகமா இல்ல. பேரா உலகம் புக்காரடியா, மீண்டு வருதல் இல்லாத அந்த சிவலோகத்திற்கு அடியார்கள் சென்று சேர்ந்தார்கள் காரடியா. ஆனால் புறமே பொந்தேன் யான், அந்த அடியார்களோடு கூட அந்த சிவலோகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் என்னுடைய அறியாமையினாலும் என்னுடைய தயக்கத்தினாலும் உலகத்தின் மீது இருக்கின்ற பற்றினாலும் உடம்பின் மீது இருக்கின்ற பற்றின் காரணத்தினாலும் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு நான் தவறி போய் பெருமான் செய்த அருளினுடைய பெருமையை கருதாது, அருளுடைய அருமையை கருதாது, மழை கையிலெங்கும் பொற்கிண்ணம் என்று அதனுடைய பெருமையை கருதாத ஒரு குழந்தையை போல இருந்து நான் அந்த வாய்ப்பினை நிறுவ விட்டு விட்டேன். ஆகவே புறமே போந்தேன். இப்போது நான் எப்படி இருக்கின்றேன்னு சொன்னா, ஊரா விளைக்க ஊர் ஆ விளைக்க குருட்டா விளைத்த ஆங்கு. ஆங்கு என்பது கோபம் உருவு. ஆங்கு விளைத்ததை போல, நிலைத்தல் என்ற சொல்லுக்கு கனைத்தல் என்பது பொருள். கணக்கிறது எப்படின்னா, ஊர் ஆ சொல்லிருக்கேன், ஊர் மாடு அப்படின்னு சொல்றதுலாம் வந்து வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற மாடு. காட்டு மாடும் இருக்கும், அது ஊருக்குள்ள வராது. அந்த காட்டு மாடு வந்து அன்டேம்டு மாடு, பழக்கப்படுத்தப்படாத மாடு. ஆனா பழக்கப்படுத்தப்பட்ட இந்த ஊரா என்ன பண்ணுது, அது தானாக மேய்ந்து விட்டு வீட்டை தேடி வரும், காட்டிலே நின்று விடாது. அப்படி வீட்டை தேடி மாலை நேரத்தில் அந்த மாடு தானாக வருகின்றது. திருமூல நாயனாருடைய சரித்திரம் சொல்றாங்க, திருமூல நாயனாருக்கு எந்த மாடு எந்த வீட்டை சேர்ந்தது தெரியாது. அவரை மாட்டை அழைச்சிட்டு ஊருக்குள்ள வரும்போது தாமாவே அந்தந்த மாடுகள் அந்தந்த வீடுகளுக்குள்ள செல்கின்றன. அதை அவர் கண்டுகொண்டு நிற்கின்றார் அவ்வளவு. அப்ப தான் செல்ல வேண்டிய வீடு வீட்டினை கண்ட உடனேயே இந்த மாடு தனக்கு அந்த தெரு ஓரத்துல வந்துருச்சு, தெரு கோடியில வந்துருச்சு மாடு. அந்த தெருவுலதான் அந்த மாடு சென்று சேர வேண்டிய வீடு இருக்கின்றது. அந்த தெருவுக்கு வந்த உடனே இந்த மாடு என்ன பண்ணும், கனைக்கும். அந்த கனைத்தல் என்பது ஒரு சிக்னல், அது வீட்டிற்குள்ளே கட்டப்பட்டிருக்கின்ற கன்று காதல போய் விடும், நான் வந்துட்டேன். ஏன்னா அது வந்து சேர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனா கூட அந்த அஞ்சு நிமிஷம் அந்த கன்றானது வருத்தப்படக்கூடாது என்பதற்கு தாய் தாய் உள்ள தாய் உள்ள என்ன பண்ணும், நான் வந்துட்டேன், அஞ்சு நிமிஷத்துல உங்ககிட்ட வந்துருவேன், நீ பால் குடிக்கலாம், கார்த்தால ஊட்டினது பசியோட இருக்கும், அது வயிறு ஒட்டி போயிருக்கும், அம்மாவை பாக்கலன்னு வேற ஏக்கத்துல வேற இருக்கும். அதனால இது பாருங்க, இந்த மாடு என்ன பண்ணுது, நேரம் போய் நம்மள மாதிரி கதவை தட்டல, அதனாலேயே கணக்குது காலிங்கள் அந்த அன்பு எல்லாம். ஊரா இழைக்க ஊரா வந்து கணக்குது. ஊரா கணைப்பதற்கு என்ன காரணம்னா, தன் கன்று இருப்பதை அறிந்து அந்த கன்றுக்கு சிக்னல் கொடுக்குது. குருட்டா என்ன பண்ணுது, குருடான மாடு ஊர் மாடுகளோட சேர்ந்து வருது. ஆனா அந்த குருட்டு மாடுக்கு தன்னுடைய வீடு எதுன்னு தெரியாது. அது குருட்டு மாடு என்பதனால இடையனே கருணை கொண்டு அந்த மாட்டினை மூக்கணாங்கயத்தோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அதனுடைய தொழுவத்துல கற்ற வரையும் அதுக்கு தன் வீடு தெரியாது, கண் கட்டிதான் இருக்கும். ஆனால் ஊரா கணைப்பதை கேட்டு இந்த குருட்டா கணக்கின்றது. அதே போல மெய்யடியார்கள் பெருமான் இருப்பதை கண்டு நானும் துதிக்கின்றேன், எனக்கு பெருமான் எங்க இருக்கான்னு தெரியல. இது போன்ற உண்மைகள் எங்கேயும் பார்க்க முடியாது. தன்னுடைய வீட்டினை பார்த்து தன் கந்தினை நினைந்து கணைக்கின்றது. அது ஞானத்தால் தொழுவார் சில ஞானி, ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய்வனை நானும் தொழுவனே. நானும் இழிவு சிறப்பு, எனக்கு ஞானம் கிடையாது. ஞானத்தால் தொழுவார்கள் எப்படி தொழுறாங்க, தேனே அமுதே கையா என்று தொழுகிறார்கள். அவர்கள் தொழுவதை கேட்டு உன்னை பற்றி சிறிது மரியாத நானும் குருட்டு மாட்டினை போல நானும் தொழுகின்றேன், எனக்கு நீ எங்க இருக்காய்னு தெரியல, நான் உன்னை வந்து என்று அடைவேன்னு தெரியல. இப்ப கன்று என்பது இறைவன், அவர்களுக்கு தெரியும் தங்கள் கன்றாகின்ற இறைவன் எங்கிருக்கின்றான், அவனை சிறிது நேரத்தில் அடைவோம் என்று அறிந்து அவர்கள் துதிக்கின்றார்கள். நம்முடைய கன்றாகின்ற இறைவன் எங்கிருக்கிறான் என்று தெரியாமல், தங்கள் சிவன் எப்பிடத்தான் இவர் கண்டனர் என்று தெரியாமல், அந்த ஊரா விளைப்பதை கண்டு நானும் விளைக்கின்றேன் நானும் கிடைக்கின்றேன் பெருமானே, இப்படிப்பட்ட நிலைக்கு நான் வந்து விட்டேனே. ஊரா விளைக்க குருட்டா விளைத்தாங்கு. குருட்டாவும் தானும் தன் கண்டையும் கண்டினை நினைந்து கதி அறியாது செய்வது அறியாது நினைப்பதை போல நான் உன்னை பெருமானே செய்வதறியாது திகைக்கின்றேன். தேவே தில்லை நடமாடி திகைத்தால் இனித்தான் தேற்றாயே எல்லாம் கதறுகின்றார் போல குருட்டா விளைத்தாங்கு. ஒன்றால் இணையன்புக்கு ஆறா அடியே, உன்னுடைய திருவடி இணைகளிடத்திலே செய்கின்ற அன்புக்கு ஆறா பொருந்தாத அடியே. உன் திருவடியிலே அன்பு செய்வது பொருத்தமா இருக்கின்றது. ஊரா போன்றி இருக்கின்ற அடியார்களுக்கு குருட்டு ஆ போன்றி இருக்கின்ற எனக்கு குருட்டுத்தன்மை எதனால் வந்தது, உலக பற்றினால் வந்து. இறந்த பொருள் கோபுரம், கோபுரம் தெரியல எனக்கு, கோபுரமோ உயரமா இருக்கு, உயரமா இருக்கிற கோபுரம் கீழே இருக்கிற உனக்கு ஏன் தெரியலன்னு கேட்டா, கோபுரத்தை பார்ப்பதற்கு தடையா அதை விட சின்ன ஒரு பொருள் நமக்கு முன்னாடி கூட தெரியாது. அதாவது கோபுரத்தினுடைய உச்சியையும் நம்முடைய கண்ணையும் கேட்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைன் நடுப்புற ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கட் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க, கோபுரம் தெரியாது. அது போல இறைவன் எல்லாராலும் காணப்படுகின்ற அளவுக்கு சூரியனை போலதான் உயரத்துல இருக்கிறார். பெருமான் வந்து உயரத்தில் இருப்பதற்கு ஒரு உயரத்தில் இருப்பதே எல்லாரும் பாக்கலாங்கிறது கவனிங்க. சிதம்பரத்துல சபை உயரத்துல இருக்கு, ஏன் இருக்கு, சிதம்பரத்துல யாரு என்னால சாமிய பாக்கலாம், மற்ற ஊர்கள்ல வந்து நாம நிக்கிற லெவல்லயே இருக்கு கர்ப்பகிரகம், அங்க வந்து சந்நிதியை மறைக்காம நிக்கணும் இல்லன்னா யாரும் பாக்க முடியும். தொடர்ந்து லாட்டர்லாம் நின்னா கூட சாமியை பாக்கலாம், உயரத்துல இருக்காரு பெருமான், உயரத்துல இருக்கிறதுனால கீழே நல்லா பாக்கலாம் அவரை. அப்படி இருந்தாலும் அந்த பெருமானையும் நம்முடைய கண்ணையும் இணைக்கின்ற அந்த நேர்கோட்டுக்கு நடுப்புற ஒரு ஆபத்து வந்துருச்சு, அதான் உடம்பு பற்றி. அது வந்துருச்சுன்னா பெருமான் மறைந்து போவா. குருட்டாவினுடைய குட்டுத்தனத்துக்கு காரணம் அதனுடைய கண்ணிலே இருக்கின்ற தடை, கண்ணருகிலேயே அந்த தடை இருக்கின்றது. குருட்டுத்தன்மை என்று இருக்கிறது நம்மிடத்திலே ஆடவ திருவிடி இணையத்திலே செய்கின்ற அன்புக்கு பொருந்தாத பெருமானுடைய திருவிடிக்கு அன்பு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய தூய தூய்மை நம்முடைய தகுதியாக தூயே நல்லேன். ஆகவே இந்த திருவிடி இணையத்திலே அன்பு செய்வதற்கு நான் தகை எனக்கு தகுதி கிடையாது. இதிலிருந்து அடையாளுக்கெல்லாம் அந்த தகுதி இருந்தது எங்களுக்கு அழுகேனே. அந்த திருவடிக்கு புறமாக, அயல் என்றால் புறமாக, மயல் கொண்டு அதன் மீது ஆசை கொண்டு அழுகேனே அழக்கடவேனோ, அந்த எட்டாத கனியாக இருக்கின்ற திருவடியை நினைத்து அழுது கொண்டிருப்பேனோ. புறத்தே இருந்து அந்த பெருமாளுடைய திருவள்ளு எப்படி கிட்டும் என்று சொல்லி அதன் மீது ஆசை கொண்டு நான் அழுது கொண்டிருப்பேனோ. மயல் என்பதற்கு ஆசை என்று கொள்ளலாம். மயல் கொண்டு என்று சொன்னால் திருவடியினை சென்று அடைவதற்கு அடையா என்று உலகமயலினை கொண்டு உலகமயத்தினை மயக்கத்தினை கொண்டு அதனால் திருவடியை சென்று அடைய முடியவில்லை என்று அழுது கொண்டிருப்பேனோ. இரண்டு விதமும் பொருள் கொள்ளலாம். திருவடியிடத்திலே ஆசை கொண்டு அழுவேனும், ஆசையிலும் அன்புதான் வேணும். அதனால்தான் வந்து அருணை கலம்பகத்துல ஆசைப்படுபவர்களுக்கு இறைவன் வந்து அருள் செய்ய மாட்டான், தொண்டு செய்வர்கள் அருள் செய்வான்னு. தொண்டு என்பது அன்பின் அடிப்படையில் நிகழ்வது. ஆசை என்பது தகுதி இல்லாமலே ஆசைப்படலாம். ஒரு பொருளுக்கு ஆசை இருந்தால் மட்டும் இறைவன் நடந்து விட முடியாது. அன்பு இருக்க வேண்டிய என்ன, ஆசை என்பது பெருவெள்ளம், அன்பு என்பது தூய நீர், ஒரு நீரொழுக்கு. தூய நீரொழுக்கை போன்று இடைவிடாது இறைவனிடத்திலே ஈடுபடுகின்ற மனம், அதனால் இறைவனிடத்தில் செய்கின்ற தொண்டு, அதனால்தான் இறைவன் அடையப்படுவானே தவிர வெறும் ஆசை கொண்டவர்களுக்கு இறைவன் அடையப்பட மாட்டான் என்று பார்க்கின்றோம். ஆகவே இறைவனத்தை பெருமானே, நான் புறத்தே இருந்து கொண்டு உன் திருவடியிலே ஆசை கொண்டு அழுதால் மட்டும் போதுமா, அழக்கடவேனோ என்று ஒரு பொருள். உலக மயிலினாலே புறத்தே இருந்து அந்த திருவடி இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கின்றது என்று நினைத்து அழுது கொண்டிருப்பேனோ, அழுகேனோ, அழுது கொண்டு இருப்பேனோ என்பது பொருள். அழுகேன் என்பது ஒரு எதிர்கால சொல், அழுது கொண்டு இருப்பேனோ என்று. இதுதான் என்னுடைய தலைவிதியா. அழுகேன் மின்பால் அன்பாம் மனவாய், அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு, தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, அழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. அழுகேன் மின்பால் அன்பாம் மனமாய், மின்பால் அன்பாம் மனமாய் அழுகேன். இங்கு வந்து அழமாட்டேன் என்று சொன்னார். இப்படிதான் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார், உன்னை பாடுவனே என்று சொன்னார். நீத்திர விண்ணப்பத்துல பாடிட்டிலேன் பணியேன், பெருமானே நான் உன்னை வந்து பாடுவேன் என்று முதல் பாட்டுல சொன்னார். அப்புறம் அடுத்த பாட்டுல நான் அப்படி சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு, நானா பாடுவேன், பாடியிருந்தா இத்தனை நாள் பாடியிருக்கணுமே, இத்தனை நாள் லைஃப்ட்டேன், பாடவில்லை, பாடிட்டிலேன் பணி என்று. அது போல பெருமானே நான் உன்னிடத்தை அழுவேனா என்று சொன்னவர், நான் எங்க அழப்போறேன், அழுகு கூட எனக்கு வராது. அழுகேன் இன்பால் அன்பாமனமாய், உன்னிடத்திலே அன்பு கொண்ட மனத்தோடு நான் அழமாட்டேன். அழுகேன் என்ற இடத்துல ஏன் என்பது எதிர்மறை விகுதி, எப்படி வல்லேன் என்பதில் இருக்கிற ஏன் போல, வல் பிளஸ் ஏன், ஏன் என்பது எதிர்மறை விகுதி. அது போல அழுகேன் அழமாட்டேன், அழுவேன் என்று நான் சொன்னேன் முன்னாடியே, நான் சொன்னது வாய் சோர்ந்து சொன்னது, எனக்கு அழுவதற்கான தகுதியும் கிடையாது. நான் அழுதிருந்தால் உன்னை அடையலாமே, ஏன்னா அழுதால் உன்னை பெறலாமே, ஆகவே நான் அழக்கூட மாட்டேன் என்று சொல்றார். தொடர்ந்து அழைக்கிறார் பார்வதி பதையே.